நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ட்ரெக்கிங், அதாவது வனவளம் போகிறதுக்கு நம்ம யார்கிட்ட அனுமதி வாங்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகணும், எது எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி நிறைய விவரங்கள் சூளுரை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ சுகுமார் அவங்க சொல்ல கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் சுகுமார் அவங்க வனவளம் போன போது அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வி, வனவளம் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது தான். வணக்கம் சார், உங்களுடைய ட்ரெக்கிங் ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரெக்கிங் ஆர்வம் வந்து சின்ன வயசுலெல்லாம் ஒன்றும் வரலைங்க. எங்கள் அப்பா வந்து மில் தொழிலாளி, எங்கள் அம்மா வந்து 5வது வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நான் தான் வீட்டில் மூத்தவன். இளையவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சூழல், ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை எனக்கு. முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஒரு ஆசான் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நூல்கள் தான். நிறைய நூல்கள் வாங்குவேன், நிறைய நூல்கள் படிப்பேன், நண்பர்கள்கிட்ட வாங்குவேன். நூல்கள் வாங்கிறதுக்காக பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட நான் நூல்கள் வாங்கி படிக்கக்கூடிய இது. லைப்ரரிஸ் போகிறது, நூல்கள்லாம் எனக்கு அந்தளவுக்கு அட்ராக்ஷன். ஜக்கி வாசுதேவா, இவர் ஈஷா யோகசன்ற அவர்கிட்ட நான் வந்து, நான் சொல்கிறது 92 வகுப்புகள் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவரோட இமயமலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்கிறேன். அவர் சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார், ஆமாம் நீ வந்து ஒரு 10 புத்தகங்களை படித்தா நீயே ஒரு புத்தகம் எழுதல, நீ எழுத்தாளருங்கிற, அதை எழுதுறேங்கிற, இதை எழுதுறேங்கிற, 10 புத்தகம் படித்தா எழுதிடல அப்படிம்பார். அந்த மாதிரி கிடையாது. படிக்கிறவங்க வந்து எழுதக்கூடிய திறமை வருமாங்கிறது சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு மைண்டு ஃப்ளோ இருக்கணும், அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும், அந்தளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்து எழுதக்கூடிய, மணிக்கணக்கு உட்காந்து எழுதக்கூடிய ஒரு திறமை வேணும். ஆனால் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் 10 புத்தகங்கள் படித்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு வரும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும், ஒவ்வொரு எழுத்தாளர்களும் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். அது மாதிரி எனக்கு முழுக்க முழுக்க யாரும் வந்து இன்ஸ்பிரேஷனோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. நான் வந்து நூல்கள் நிறைய படிக்கக்கூடியவேன். அதனால் நான் வந்து காலேஜ் போன போது வெள்ளிங்கிரி மலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் போகவும் செஞ்சுருப்பீங்க. இல்லைன்னா அது கனவு வந்து ஈடேறமாக இது வரைக்கும் இருக்கலாம். காலேஜில் படிக்கும்போது 20 வயசு இல்லை, வெள்ளிங்கிரி பற்றி ஒவ்வொரு விதவிதமாக சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நான் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு 3 தொடர்ந்து போனேன். 1 போனால் நிறுத்தக்கூடாது, அட்லீஸ்ட் வந்து 3 போகணும். அப்போ தான் வந்து உனக்கு அருள் கிடைக்கும், உனக்கு வந்து ஒரு அதோட பெனிஃபிட் கிடைக்கும், பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் 3 போயிருக்கிறேன். வெள்ளிங்கிரி மலை போனாலே அது வந்து ஒரு நல்ல ஒரு வனவளம், ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறது 70s 1970s. அப்போ வந்து அந்த மலை இன்னும் வந்து நல்ல வனப்பாக இருக்கும், நல்ல நிறைய வனங்கள் இருந்த பகுதி அது. நீங்கள் போகும்போது இரவு நேரத்தில் தான் ஏறுவாங்க, ஏன்னா பகல் நேரத்தில் ஏறினீங்கன்னா அந்த ஸ்கார்ச்சிங் சன்னில் சூரிய ஒளியில் வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெர்ஸ்பிரேஷன், நிறைய ஸ்வெட்டிங் ஆகும், சீக்கிரம் களைச்சிருவாங்க. அதனால் மாலை நேரத்தில் தான் ஏற ஆரம்பிப்பாங்க. விடியும்போது 7வது மலையில் வந்து அந்த ஏழுமலையான தரிசிக்கலாம். அங்கே போனால் பெரிய கோயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பாறை இருக்கும், குகை இருக்கும், குகையில் வந்து சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. டீலா மாதிரி தான் இருக்கும் அந்த கோயில், 4 தான் இருக்கும். அது அப்படியே ஒத்தையடி பாதை மாதிரி போய் இறைவனை வணங்கிட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் அந்த பக்கம் ஸ்லிப் ஆனீங்கன்னா கம்ப்ளீட் வேலி தான், பள்ளத்தாக்கு தான். அது மாதிரி நான் போயிருக்கேன். போகும்போது எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. எப்படின்னா முதல் மலை ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரெண்டாவது மலை மூணாவது மலை போகும்போது எல்லாம் லாந்தர் விளக்க வச்சுக்கிட்டு கருகருன்னு எல்லாம் அந்த கருப்பு துப்பட்டிய பார்டர் வந்து சிவப்பாக இருக்கும், அதை போத்திக்கிட்டு லாந்தர் விளக்க வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு கித்தான் மாதிரி போட்டுட்டு காப்பி விற்பாங்க, கட்டங்காப்பி, அந்த பால் கலக்காத தேநீரெல்லாம் கொடுப்பாங்க. எதிரில் வர்ற ஆள் யாருன்னு தெரியாது, சில டைம் வந்து அப்படியே ட்ரிஸ்லிங் அந்த தூரல் படும், அதோடு அப்படியே போவோம். சூடாக வந்து அவங்க கொடுக்குற தேநீரை வந்து சாப்பிடுவோம். அப்புறம் வந்து ஆறாவது மலைக்கும் ஏழாவது மலைக்கும் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஒரு ஓடை, ஒரு ஆறு மாதிரி ஓடும். அதில் வந்து குளித்தோம்னா இருக்கிற டயர்டு ஆறு மலை ஏறின டயர்டெல்லாம் போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் தண்ணியில் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நிறைய யாத்ரீகர்கள் நிறைய இது மாதிரி போகிறவங்க லட்சக்கணக்காக ஆகும்போது ஆயிரக்கணக்கில் ஆகும்போது அதோட சுகாதார நிலையம் அந்த ஆறு இதெல்லாமே கெட்டுட்டு வருது. இப்போல்லாம் வந்து என்ஜிஓஸு சில தன்னார்வ குழுக்கள் எல்லாமே அதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க, மேலே கேரிபேக்ஸ் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போகிறதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. அது மாதிரி சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து இது மாதிரி ட்ரெக்கிங் போகிறோம்னா சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் இந்த வெள்ளிங்கிரி மலை போனது தாங்க எனக்கு முதல் முதல் ட்ரெக்கிங் அனுபவம். 20 வயசில் அப்படி ஆர்வப்பட்டது, அது அப்படியே படிப்பு அப்புறம் வேலை நிமித்தமாக போக கல்யாணங்கும் போது அது அப்படியே போயிடுச்சு. ஒரு வீட்டை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அது அப்படியே போய் மறுபடியும் ஒரு 40 வயசுங்கும் போது மறுபடியும் ட்ரெக்கிங் மேலே ஆர்வம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆர்வம் வரும்போது அதை எப்படியாவது நம்ம வந்து நிறைவேற்றணும். நீங்கள் வந்து தள்ளி தள்ளி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் எங்கேயும் போக மாட்டீங்க. அது மாதிரி நினச்சோம்னா எப்படியாவது அதை வந்து பார்க்கணும், நம்ம வந்து அதை அனுபவிக்கணும், நம்ம உடல் வலிமையும் மன வலிமையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரணும். அப்போ வந்து அதை தேடி நம்ம போகலாம். எல்பி ரங்கநாதன்னு கொப்பரை சித்தர்னு நான் அவருக்கு பேர் வச்சுருந்தேன், போன உரையாடலில் சொல்லியிருக்கிறேன் கொப்பரை சித்தரை ஏன் சொன்னேன் அப்படின்னு. அந்த கொப்பரை சித்தர் வந்து தேங்காயெல்லாம் உடைக்கக்கூடாதும்பார், தெருவில் உடைக்கக்கூடாதும்பார், அதில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ எல்லாம் இருக்குங்கிறாரு. அவர் தான் எனக்கு ட்ரெக்கிங் மாஸ்டர். அவர் வீடு தேடி போன ஒரு தடவை, அவர் வந்து டாட்டா பேடில் இருந்தார், அங்கே வந்து வீடு தேடி போய் அவர்கிட்ட நான் வந்து பழகி, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அவர் வந்து எம்எஸ்சி பாட்டனி படிச்சிருக்கிற ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். வித்தியாசமான மனிதர், அவர் வந்து எதுக்கும் கட்டுப்படாத மனிதர். அவர்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ணி தான் அப்போருந்து நான் அவரு கூட ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தேன். அவருக்குன்னே ஒரு நூல் டெடிக்கேட் பண்ணேன் வனவளம்னு, அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த நூல் வெளியிட்டேன் கற்பகம் யூனிவர்சிட்டியில். அப்போ யூனிவர்சிட்டி ஆகல, கற்பகம் யூனிவர்சிட்டியில் பாரதி ஹாலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்கள்லாம் வந்து அந்த நூலை வெளியிட்டாங்க. அப்படி தான் ஆர்வம், நம்ம தேடி போனால் தான் உங்களுக்கு வந்து அனுபவங்கள் கிடைக்கும்.
ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களுடைய அந்த முதல் வனவள அனுபவம் இங்கே நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த வெள்ளிங்கிரி மலை அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை வனவளங்கள் போயிருப்பீங்க ஒரு உத்தேசமாக?
கிட்டத்தட்டங்க இது வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ட்ரெக்கிங் அசோசியேஷன் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர் ட்ரெக்கிங் அசோசியேஷன் வந்து இவர் எல்பி ரங்கநாதன் அவர் தான் ட்ரெக்கிங் மாஸ்டர். அவர் இருக்கும்போது வேண்டாம் வேண்டான்னாரு, இருந்தாலும் நாங்கள் ஒரு குழுவாக அமைச்சு அதை ஒரு ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பாடி தான், சொசைட்டி மாதிரி, கோட்ராஸ்ன்னு சொல்லுவோம், கோயம்புத்தூர் ட்ரெக்கிங் அசோசியேஷன். அது மூலமாக நிறைய ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போகலாங்க. ஒரு 5-6 பேர் கொண்டோம்னா ட்ரெக்கிங் போய் கொஞ்சம் நாளாச்சு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு, ஏதோ வந்து அத்தை வீட்டுக்கு போகிற மாதிரி மாமா வீட்டுக்கு போகிற மாதிரி காடுகளுக்குள்ளே போகிறதுன்னு அதில் ஒரு பிரியம், இந்த மாதிரி போகிறது உண்டு. அப்போ வந்து இந்த அளவுக்கு காடுகளுக்குள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவ்வளவு இல்லை. நான் சொல்கிறது 80s, அப்போ வந்து நிறைய யானை தொந்தரவுகளும் அதிகம் இல்லை. இப்போ வந்து யானை பெருக்கம் அதிகமாக இருக்குது, அதனால யானை தொந்தரவு அதிகமாக இருக்குது. காடுகளுக்கு ராஜா வந்து யானை தான், யானை இல்லைன்னா நிறைய பேர் ட்ரெஸ்பாஸ் பண்ணுவாங்க, அதனால யானைகள் இருக்கிறது நல்லதான். இப்போ வந்து காட்லாக்காவில் வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கினதாக போக முடியும். நான் வந்து இமயமலைக்கு 2 வாட்டி போயிருக்கேன், யூத் ஹாஸ்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அவங்க வந்து கொடை ஹில்ஸு, பழனி ஹில்ஸு அந்த பக்கம், அப்புறம் வந்து நீலகிரி ஹில்ஸு, அப்புறம் இமயமலைன்னு. இமயமலையில் பார்த்தீங்கன்னா சார்பாஸ் வேலைன்னு ஒரு வேலைக்கு பள்ளத்தாக்கு கூட்டுருவாங்க. அப்புறம் வந்து வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், கர்கி டூன், அப்புறம் கேதார்நாத், பத்ரிநாத்னு, அது கங்கோத்ரி, யமுனோத்ரி அந்த மாதிரி போகிற ஒரு ரூட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து சந்திரகானின்னு ஒரு ரூட் இருக்குது. இமயமலைன்னா கைலாஸ் போகிறது மட்டும் நினச்சிக்காதீங்க, கைலாஸ் வந்து சைனாவுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அங்கே மட்டும் போகிறதுன்னு நினைக்காதீங்க, வெவ்வேறு ரூட்டுக்கு இருக்குது. எவரெஸ்ட் போகிறது கூட ஒரு ரூட் இருக்குது, அதுக்கு பேஸ் வரைக்கும் கூட போகலாம். அது மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணுறாங்க, அது மூலமாக பதிவு பண்ணி நீங்கள் போகலாம். வெவ்வேறு பாஷை பேசுகிறவங்கெல்லாம் அதுக்கு வருவாங்க. இது வரைக்கும் நான் பார்சன் வேலி டு முதுமலைங்கிறது அது ஒரு 3 நாள் உள்ளேயே கேம்ப்பு. நீலகிரிஸ் போயிருக்கேன், இமயமலை 2 வாட்டி போயிருக்கேன். அப்புறம் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் நிறைய போயிருக்கேன். திருநெல்வேலி பக்கம் போயிருக்கேன், புதுக்கோட்டை பக்கம், அது ஒரு விதமான டெரைன். கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரெக்கிங் நண்பர்களோடு போயிருக்கேன். அதோட அனுபவங்கள் எல்லாமே இப்போ வந்து வனவளம் நூல் வெளியிட்டாச்சு. அடுத்தது வந்து மலை முகடு அப்படிங்கிற ஒரு நூல் மூலமாக அதை வெளியிட போகிறேன். அதில் லைன் டிராயிங், கோட்டு ஓவியங்கள் இருக்கும், மேப் இருக்கும், அது எப்படி போகணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சந்தியா பதிப்பகம் மூலமாக வெளியிடுறாங்க. நம்ம நண்பர் நாஞ்சில் நாடன், இல்லைன்னா நண்பர் ஜோலர் பாஸ்கர் மூலமாக வெளியிடலான்ட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கும்போது எக்ஸ்பெடிஷன், இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர். இதெல்லாம் வந்து கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களெல்லாம் படித்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு நம்ம அட்வென்ச்சரில் ஈடுபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி எல்லாமே பதிவு பண்ணணும்.
40 வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரெக்கிங் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன டவுட்டுங்க எனக்கு, ட்ரெக்கிங் அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோம், வனத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னாக்க என்ன, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது சார்?
அருமையான கேள்வி, இது வந்து பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க, என்ன கிடைக்குது உங்களுக்கு? பொழுது போக்குறீங்க, பொழுது போகுது, அவ்வளோதான். ஒரு பாட்டு கேட்குறீங்க, மெனக்கெட்டு ஒரு பாட்டு கேட்குறீங்க, அதனால என்ன கிடைக்குது அப்படின்னா, பாட்டு கேட்கும்போது மனசுக்கு வந்து ஒரு லயமாக இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறேன் அது மாதிரி எண்ணங்கள் தான் வாழ்க்கை. சின்ன சின்ன எண்ணங்கள் தான் சேர்ந்தது தான் மனுஷனோட வாழ்க்கை. அதனால் நீங்கள் வந்து நல்ல மியூசிக் கேட்டிங்கன்னா, நல்ல சங்கீதத்தை கேட்டிங்கன்னா நல்ல மனசு இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நினைக்கிற போது, ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு இயற்கையோடு ஒன்றி இருக்கிறீங்க. இயற்கை வந்து பலதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா, ஓசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சிறுவனை வந்து மாதா கோயிலுக்கோ, இந்து கோயிலுக்கோ, இல்லை குருத்வாராவுக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு மசூதிக்கோ அழைச்சிட்டு போகிறத விட வனத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனீங்கன்னா, அந்த வனத்தில் இருக்கிற உயிரினங்கள் நிறையா இருக்குது, தாவரங்கள் நிறையா இருக்குது, அது வந்து பலதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா, நீங்கள் வனத்துக்குள்ளே போகும்போது உங்கள் உடல் வலிமையை நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் வந்து வனத்துக்குள்ளே போகும்போது உங்கள் மன வலிமையை தெரிஞ்சுக்க போகிறீங்க. மன வலிமை எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பக்கத்து புதரில் ஒரு யானை நின்றுருக்குன்னா உங்களோட மனசோட வலிமை அப்போ தான் தெரியும். நீங்கள் எப்படி பயப்படுறீங்க, எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது, எந்த மாதிரி சிந்தனைகள் போகுது, ஓடலாமா, நிற்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரே செகண்டில் என்ன மாதிரி ஆகுதுன்னு அப்போ தான் தெரியும். அந்த டெம்பர்மெண்ட்டு, உங்களது டெம்பர்மெண்ட்டு இருக்குல்ல, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எந்த மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் போட போகிறாங்க, நம்ம எந்த மாதிரி பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது முதல் நாள் சாயந்தரமே ஓடிட்டுருக்கோம். உங்களதோட டெம்பர்மெண்ட்டு அதில் தான் தெரியும். அப்போ வந்து நீங்கள் அந்த மன உறுதியை அங்கே டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடி மின்னல், குளிர்ச்சி, அப்புறம் வந்து காற்று, இது மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது நிறைய வெயில், வேர்வை ஊற்றுறது நடக்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய சீசோசனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? பொறுமையாக இருக்கிறீங்களா? சகிப்புத்தன்மை இருக்குதா உங்களுக்கு? நிறைய சகிப்புத்தன்மையை இந்த காடு உங்களுக்கு வளர்த்தி கொடுக்கும். அப்புறம் நிறைய தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மூலிகை நிபுணர் ஒருத்தர் கூட வந்தார்னா அவர் உங்கள் மூலிகளை பற்றி நிறைய சொல்லி கொடுப்பார். அதை பற்றி ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே போவார். அதே மாதிரி வண்ணத்து பூச்சிகளை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வண்ணத்து பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் வந்தார்னா அந்த டெரைன், அந்த மண்ணின் தன்மை எப்படி இருக்குது, அது எப்படி பாறையாக இருந்து அந்த மண்ணாச்சு, அது எந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி இந்த ஜியாலஜிஸ்ட்டு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு, புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் கூட வந்தார்னா போகிற வழியில் ஒரு நடுகல் இருக்கலாம், வீரக்கல், அந்த நடுகல் இருந்ததுன்னா அந்த வீரன் என்ன, யார் நட்டது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாலடைஞ்ச மண்டபம், யார் கட்டினது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மலைவாழ் மக்கள்கிட்ட பழகினீங்கன்னா அவங்களோட வாழ்வியல் முறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்களோட கலாச்சாரமெல்லாம் வெளிப்படும். அது மாதிரி நிறைய கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு காடுகளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கை கெட்டு தூரமாக இருக்கும். நிறைய கற்றுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எத்தனை நூல்களை நீங்கள் எடுத்து படிக்க முடியும்?
நல்லா சொன்னீங்க சார். அதாவது அந்த உள்ளே போகிறது அப்படிங்கிற அந்த அனுபவம், அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விலைமதிப்பு இல்லாத ஒன்று இல்லைங்களா? இப்போ இந்த வனவளம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகும்போது காட்டுக்குள்ளே வந்து நம்ம தாவரங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விலங்குகளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் வந்து தாவரங்கள், பறவைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல சந்தோஷமாக அதை அனுபவிக்கலாம். அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யானையோ அல்லது ஒரு புலியோ அந்த மாதிரி வனவிலங்குகள் வருது அப்படிங்கும்போது ஒரு பயம் மனசில் இருக்கும் இல்லைங்களா? அதை ஓவர் கம் பண்ணி உள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து எப்படி அது சாத்தியமா?
இப்போங்க வந்து வனத்துக்குள்ளே போகிறோம்னா யானை, கரடி இந்த ரெண்டுமே வந்து அதை வந்து எதிர்கொள்ளும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அது மூடை பொறுத்து தான். யானைகளும் இந்த கரடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மூடை பொறுத்து தான். மனித சஞ்சாரம் தெரிஞ்சதுன்னா மற்ற விலங்கு எல்லாமே கொஞ்சம் விலகி தான் போகும். திடீர்னு எதிரில் ஒரு சிறுத்தை வந்ததுன்னா அது வந்து மரத்து மேலே ஜம்ப் பண்ணி போயிடும். புலி வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டியதுதான். ஓடுறதுக்கு எத்தனைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி ஆக்ஷன் பண்ணால் புலி என்ன நினச்சிக்கும், ஓ நம்மளை தாக்க வர்றான் அப்படின்னு நினச்சிக்கும். அதனால் வந்து கூடிய வரை வந்து ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டியதுதான். விலங்குகள் பொறுத்தளவு அது விலகி தான் போகும். யானை குட்டியும் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அவர் வந்து கூட்டமாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ணாது. கரடிகள்லாம் அது வந்து எல்லாம் சில்மிஷம், அது வந்து குறும்பு பண்ணக்கூடியதான். யானை வந்து ஜுவனல், அது வந்து இளைஞராக இருந்தாலும் கரடி இளைஞராக இருந்தாலும் அது வந்து எப்படி நம்ம குறும்புக்கார பையங்கள் மாதிரி விளையாடும். அதனால் வந்து ட்ரெஸ் கோடு நீங்கள் அடாப்ட் பண்ணணும். நல்லா வந்து வெள்ளை வெள்ளையும் போட்டு போனீங்கன்னா அதுக்கு உறுத்தும். கொஞ்சம் சத்தம் இல்லாமல் போகணும். ஆடாமல் அசையாமல் ஏதாவது வந்ததுன்னா அதை அப்படியே கவனிக்கணும். எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கணும். யானைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான கோட்பாடுகளும் எந்த விதமான பயிலாகவும் எதுவும் சொல்ல முடியாது. அதை மூட பொறுத்து தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன். இது எப்படின்னா, நாங்கள் வந்து கோத்தகிரி ரோட்டில் வந்து வனத்துக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது. இது வந்து 1978 அப்போ வந்து நான் வந்து ஐடியல் ஜாவாங்கிற மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்லாம் வர கிடையாது. அப்போ அதை வச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் போயிட்டுருந்தோம். எனக்கு வந்து அப்போ வந்து கற்றுக் கொடுக்குறாரு அவர் இந்த ஐடியல் ஜாவை வந்து எப்படி ஓட்டுறது என்னென்னு. நான் அப்போ தான் பழகிட்டுருக்கிறேன். அப்போ வந்து இந்த ரோடு பக்கம் வனத்துக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு யானை வருது எதுக்கால. அது வந்து மண் கலர்லேயும் பிளறிட்டு காலை தூக்கிட்டும் அவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடி வருது, பாதையிலேயே ஓடி வருது. நான் என்ன பண்ண, அப்போ தான் பழகிட்டுருக்கேன், உடனே வந்து கீரை மாற்றி உடனே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அந்த பைக்கை வந்து திருப்பிட்டு வர்றதுக்கு என்னால் முடியல, தெரியாது எனக்கு. கீரில் போட்டு நிறுத்திட்டேன், ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்கால யானை வந்துட்டுருக்கு, ஒரு 100 அடி 200 அடிக்குள்ளே தான் இருக்கும். நம்ம நண்பருக்கு உடனே நியூட்ரல் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி துண்டை காணாம் துடிய காணும்னு வந்துட்டோம். அந்த மாதிரி எப்போ வந்து இந்த மாதிரி யானை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா பக்கத்தில் பெரியும் புதராக இருக்கும், ஆனால் அது நின்றுட்டுருக்கு, சத்தம் இல்லாமல் நின்றுருக்கும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும் அது யானை. அது வந்து காது வரைச்சி நின்றுச்சுன்னா ஏதோ கோபத்தில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி வால் அதே மாதிரி நிற்கும், எரெக்டாக நிற்கும். அப்போ வந்து அது இதாக தான் இருக்குது, ஆக்ரோஷமாக தான் கோபமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. யானை கூட்டமாக போச்சா போய்க்கும், குட்டி இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கும். கரடி அதே மாதிரி தான். கரடிகள்லாம் பெரும்பாலும் வந்து இரவு நேரத்தில் தான் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், மாலை நேரங்களுக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னால் வந்து பகலெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து அந்த நகைப்பதிவுகளும் அந்த மரம் ட்ரங்க்ல எல்லாமே பதிஞ்சிருக்கிறது, இந்த யானை வந்து முறிச்சிருக்கிறது, சாணம் போட்டிருக்கிறது. கூட கைடு இந்த மலசர்கள் வந்தாங்கன்னா யானை நடமாட்டிருக்கிறத முதல்லையே அவங்க எச்சரிக்கை கொடுத்து வேறு வழியில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் காடுகளில் கொஞ்சம் அழியாமல் இருக்குது. இல்லைன்னா வந்து நிறைய ட்ரெஸ்பாஸ் பண்ணுவாங்க.
நல்ல ஒரு யானையை எதிர்கொண்ட ஒரு அனுபவம் சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக காடுகளுக்குள்ளே போகும்போது இந்த பெரிய விலங்குகள் தவிர சின்ன சின்ன பூச்சிகள், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அட்டை பூச்சிகளோட தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் போயிருக்க இந்த நிறைய வனவளங்களுக்குள்ள யானையை எதிர்கொண்ட இந்த சம்பவம் தவிர வேறு விலங்குகளையோ இந்த மாதிரி பூச்சிகள் அந்த மாதிரி எதனாலையாவது உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்குங்களா?
இந்த அட்டைகள் வந்து வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இட் டீல்ஸ் வித் தி ஹியூமன் பிளட்டு, அது வந்து ரத்தம் உறிஞ்சக்கூடியது. நீங்கள் கால்நடைகளெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும், கால்நடைகளில் போய் ஒட்டுச்சுன்னா அது நம்ம கையாக இருக்குது பிடுங்கி போகிறதுக்கு, அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. உறிஞ்சிற வரைக்கும் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே மயக்கமாக கீழே விழுகும் அட்டை. அட்டைகள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு தடவை வால்பாறையில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம கலிக்கு. நான் ஆடிட்டிங்க்காக போயிருந்தேன். அப்போ வந்து நண்பர் மகாதேவன் ஒருத்தர் குவார்ட்டர்ஸ் கூட்டிகிட்டு போனார். முன்னால் வந்து அந்த படிக்கட்டு பக்கத்தில் ஒரு சேரும் சகதியுமாக இருந்தது. ஜம்ப் பண்ணால் வலுக்கீரும்னு சொல்லிவிட்டு அந்த சேரும் சகதியிலையும் கொஞ்சம் காலை வச்சு அந்த பக்கம் போயாச்சு. அந்த சேரும் சகதியில் வந்து நல்லாவே இருக்கும் இந்த அட்டை. பெரும்பாலும் வந்துங்க ஒரு மாதிரி சீரோசினது தேவை, 3000 அடி 4000 அடியில் தான் இருக்கும். நீங்கள் ஊட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 8000 அடி 7000 அடியிலெல்லாம் அட்டைகளை பார்க்க முடியாது. அதே சமயம் வந்துங்க வால்பாறையிலலாம் பார்த்தீங்கன்னா 3000 அடியில் தான் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அதுக்குரிய சீதோஷனில் இருந்தால் தான் அந்த அட்டைகள் இருக்கும். அப்புறம் நான் எங்கள் கிளைக்கு வீட்டுக்கு உள்ளே போயிட்டோம். போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் எதுக்கால உட்காந்துருக்காரு. அவர் வந்து அதிகமாக அவர் கூட எனக்கு பழக்கம் இல்லை. நான் ஆடிட் போனதுனால அவர் அறிமுகப்படுத்திட்டு என்னோடய டிபார்ட்மெண்ட்னால அவர் குவார்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டார். ரூமில் படுக்கலாமங்க, அவர் பேச்சுலராக இருந்தார். எதுக்கால உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் கால் விரல் 5 விரல் தான் இருக்கணும். நான் நினச்சிட்டேன் இது எப்படி இவருக்கு 6 விரல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். உங்கள் காலில் வந்து 6 விரல் அப்படின்னு கேட்குறதுக்கு சங்கோஜமாக இருந்தது. அதனால் அப்படியே பார்த்தேன், அந்த 1 விரல் மட்டும் அப்படியே துடிச்சிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் அது வந்து அட்டை கால் விரல் சைஸில் அந்தளவுக்கு உறிஞ்சிக்கிட்டு அந்தளவுக்கு உப்பி நிற்கிது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இது என்னங்க இது அட்டை மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா. அப்புறம் அவர் பார்த்துட்டு, ஏன் முதல்லே சொல்லக்கூடாதா இந்த மாதிரி எதுக்கு அவனுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு. அப்புறம் அவர் உடனே மேட்ச் பாக்ஸ் எடுத்து தீக்குச்சி கிழிச்சு வச்சுடனே நிறைய ஒரு 1 அவுன்ஸ் ரத்தத்தை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பொத்துன்னு உளுந்துச்சு. அது மாதிரி சைலண்ட் வேலி போனீங்கன்னா அட்டை இருக்குது, வால்பாறையில் இருக்குது. அப்புறம் வந்து மானாம்பள்ளி போனபோது அங்கேயும் அட்டைகள் இருக்குது. நல்ல மோப்பம் பிடிக்கக்கூடியது அட்டைகள், நாய் மாதிரினே அப்படியே சொல்லலாம். திண்ணையில் உட்காண்ட்ருக்குறோம், அது வந்து ஈர மண்ணிலேருந்து ஆற்று பக்கம் இருந்து அது அப்படியே வந்து எங்கே உட்காண்ட்ருக்குலாம் அதை நோக்கியே வருதுங்க. முதல்ல பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியெல்லாம் உலாத்திட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது ரூமுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் உடம்பு முழுக்க செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா எந்த இடத்துல எங்கே ஒட்டிகிட்டு இருந்து அது வந்து நல்லா உறிஞ்சி மயக்கம் போட்டு உழுகு போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும், இலை சருகு மாதிரி தான் இருக்கும். அது வந்து அப்படியே எடுத்ததுன்னா கம்ப்ளீட் உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு 10 நாளைக்கு மறுபடியும் பிளட்டே வேண்டியதில்லை. அந்த மாதிரி அட்டை வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மானாம்பள்ளியில் நாங்கள் வந்து வின்டர் ட்ரெக்கிங் தான் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அட்டை, அந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி நிறைய அட்டை இருந்தது. அப்போ வந்து நம்ம கூட வந்த மணவாளர்கள் சொல்கிறேன், மானாம்பள்ளியிலேருந்து பரம்பிக்குளம் போகலாம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த மலையிலெல்லாம் ஒன்றும் போக முடியாது. நீங்கள் ஒரு செடியோ ஒரு புதரையோ தொட்டிங்கன்னா அங்கேயும் லீச் இருக்கும், உள்ளங்கையில் ஒட்டிக்கும், சட்டைக்குள்ளே போயிடும், பேண்ட்டுக்குள்ளே போயிடும். அட்டையை பார்க்குறதா கீழே சேறு சகதியில் வலிக்கு விடாமல் போகிறதா, மழை வேற போயிது, நம்ம என்ன கொடை பிடிச்சிட்டா போக முடியும், அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் திரும்பி வந்தோம். அந்த மாதிரி அட்டை வந்து சைலண்ட் வேலிலையும் இருக்குது. பழக்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த அட்டையை உள்ளங்கையில் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், உங்களுக்கெல்லாம் சொல்லி காட்டலாம். அட்டைக்கு வந்து மூக்குப்பொடி இருக்குது, அந்த மூக்குப்பொடி வாங்கி அதை போட்டாலே வந்து அட்டை விழுகும். இல்லைன்னா உப்பு இருக்குது, அதை வந்து போட்டிங்கனாலும் விடும். தீக்குச்சி உரைச்சி வச்சாலும் இதாகும். நாங்கள் வந்து மானாம்பள்ளியில் இருக்கும்போது அந்த மூக்குப்பொடி வாங்கி நல்லா எண்ணெயில் குழப்பி அதை வந்து பேஸ்ட் பண்ணி முழங்கால் கீழே எல்லாமே தடவிட்டு போய் கூட அதை மோப்பம் பிடிச்சிட்டு வந்து கொட்டதான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. வால்பாறையிலெல்லாம் தேயிலை தோட்டங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அட்டை வந்து சர்வசாதாரணமாக முழங்கால் கீழே ஒட்டி எல்லாமே சாப்பிடதான் செய்யுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இன்செக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டை தான் வந்து ஒரு பெரும்பாலும் இதாக இருக்குது. நான் ட்ரெக்கிங் போகும்போது யானைகளை பார்த்துருக்கேன், சாம்பார் மான்களை பார்த்துருக்கேன், கடமான் பார்த்துருக்கேன், புள்ளிமான் பார்த்துருக்கேன், வாட்டர் மானிட்டர் பார்த்துருக்கேன், கீரிகளை பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி விலங்குகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பறவைகள் வந்து நடுக்காட்டுக்குள்ளே நிறைய பறவைகள் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. ஒன்று வந்து அந்த காடோட விளிம்புகளில் தான் பறவைகளை பார்க்க முடியும், காடோட விளிம்புகள். அப்புறம் வந்து எபோ ட்ரைபல் டுவெல்லிங் பிளேசஸ், அந்த காட்டுவாசிகள் இருக்கிற இடத்து பக்கமாக போகும்போது தான் பறவைகளோட ஒலி கேட்டதுன்னா ஓ அவங்க ட்ரைபல் செட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பறவைகள் இருக்கும். பறவைகள் எப்பவுமே வந்து மனிதனோட ஒட்டியும் ஒட்டாமையும் அப்படி தான் இருக்கும். ரசிக்கலாம், நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா தான் இதோட அனுபவங்களெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து சும்மா அட்டப்படம் போட்டு சாம்பர்கள்லாம் போட்டு இது வந்து இப்படி உறிஞ்சுது வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு திரவத்தை சுரந்து விட்டதுன்னா வழி அதுக்கு தெரியாது, அது கீழே விழுந்தவரை தான் எரிச்சலாகும் போது தான் நமக்கு தெரியுது அப்படின்னு படித்து பிரயோஜனம் இல்லை. உள்ளே போய் அனுபவப்பட்டால் தான். நீங்கள் எப்பவுமே வந்து ஜிலேபி சாப்பிட்றோம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு ஜிலேபி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்.
அட்டைகள் நம்ம ரத்தத்தை உறிஞ்சுது அப்படின்னு ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ஜிலேபி சாப்பிட்டு பார்த்தா தான் இனிப்பு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுவையாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் ட்ரெக்கிங் பற்றி கேட்குறதுக்கு எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஆனால் இப்போ நேரம் இல்லாதனால மற்ற கேள்விகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் சார். வணக்கம். நேயர்களே, ட்ரெக்கிங்கில் அதாவது சுமார் அவங்க சொல்கிற மாதிரி வனவளத்தில் ஒருவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்திலேருந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. சூலூர்லேருந்து வந்திருந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ சுகுமார் அவங்க. இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வாரம் கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் மூலமாக கூட உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com.